கடைசியாக ஒரு கோவில் சார்ந்த இலக்கியங்கள், அது நிச்சயமாக இலக்கியத்திற்குன்னு இலக்கியமும் வரலாறு கூறக்கூடிய ஒரு ஆவணம் தான். ஒரு ஒரு காலகட்டத்திலே ஒரு ஒரு விதமான இலக்கியங்கள்லாம் வரும்பொழுது சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சமூகத்தில் அப்போது நிகழ்ந்து கொண்டிருந்த நிகழ்வுகள், இவைகளெல்லாம் சேர்ந்து தான் எந்த மாதிரியான இலக்கியம் வருகிறது, எதை மக்கள் படிக்கப் போகிறார்கள், எதை மக்களுக்கு கொண்டு செல்லணும், இதெல்லாம் யாரோ அப்படி நினைத்து கொண்டு வர அது பிரபல்யம் அடைகிறது. ஒரு ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்பாக இருந்த சில இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவுடேட்டடாக கூட இருக்கும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பொருந்தாதுன்னு தள்ளுவோம். ஆனால் அந்த காலத்திலே சமூகம் எப்படி இருந்தது, எதை மக்கள் நம்பினார்கள், எதை ஏற்றுக்கொண்டார்கள், பழக்க வழக்கங்களாக எது இருந்தது, இதையெல்லாம் இலக்கியங்களும் கூறும். இலக்கியங்களும் வரலாற்று ஆவணங்களாக பார்க்கப்பட வேண்டியவை தான். கோயில் வரலாறுன்னு பார்க்கும்பொழுது நிச்சயமாக இலக்கியங்களை விடுத்து நகர்ந்து போக முடியாது, அவற்றையும் கைகொண்டு தான் பார்க்கணும். நான் முதலே சொன்னது போலே கட்டிடக்கலையோ கல்வெட்டு முதலான ஆவணங்களோ அழிந்து படலாம், அது பல காலங்களிலே மாற்றி அமைக்கப்படலாம், சிலவற்றை நாம் துளைத்தும் விடலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனாலே அதிலிருந்து தான் இது தொடங்கியதான்ங்கிறத ஒரு முடிவுக்கு நாம் வர முடியாது. இலக்கியங்களை கைகொண்டால் அந்த இடத்துலே ஏற்படக்கூடிய அந்த இலக்கிய எந்த காலத்திய இலக்கியம் அதில் எப்படி இந்த கோவில் சொல்லப்பட்டிருக்கு, இல்லை ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி இந்த கோவிலில் நடந்ததாக சொல்லப்படுவது. இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் 63 வழிநடை சிந்து அப்படின்னு சொல்லி ஒரு நொண்டி சிந்து இலக்கியம், அது ஒரு நூற்றாண்டுக்குள்ளே இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடி எழுதப்பட்டிருக்கணும். இரண்டு ஒரு கணவனும் மனைவியுமாக புறப்பட்டு ஜார்ஜ் டவுன் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் திருவிழாவிலே 63 அந்த 63 திருவிழாக்காக புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்பொழுதே அவள் அம்மாவும் புறப்படுறா. அந்த கணவன் வந்து அவங்க அம்மா வராமல் அவளை கழட்டி விட்டுட்டு மனைவி மட்டும் கூட்டிகிட்டு வரணும். இதுலேருந்து ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்து சென்னையினுடைய எந்த பகுதி வழியாக அவர்கள் வந்தார்கள், என்னென்ன காட்சிகளை கண்டார்கள், அப்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் அது பக்கத்தில் இருந்த ஜூ இதெல்லாம் சொல்லிட்டு வந்து பிரிட்ஜை தாண்டி வர்றது, ஓடம் கொண்டு பக்னியம் கெனாலை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தது, அப்பர் சுவாமி கோவில் இதெல்லாம் தாண்டி வந்து இந்த 63 இவங்களெல்லாம் நான் பார்த்து முடிச்சேங்கிறாங்க. அது ஒரு நொண்டி சிந்து தான், அதில் பெரிய இலக்கிய சுவையெல்லாம் இருக்காது. ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக சென்னை நகரத்திலே நடைபெற்ற அந்த திருவிழா, இந்த மாநகரம் எப்படி இருந்தது, அப்போது அந்த திருவிழாவை யார் யார் ரசித்தார்கள், என்னென்ன நடந்தது, என்னென்ன நிகழ்வுகள் இருந்தது, இதெல்லாம் வேற எந்த இலக்கிய வேற எந்த சான்றுகளையும் கொண்டு நமக்கு அவ்வளவு தெளிவாக கிடைக்கப்படலை. இந்த திருவிழா ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாகவே பல ஊர்களிலிருந்து மக்கள் புறப்பட்டு வந்து இதை தரிசித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை இது கூறுவது போலே வேறு கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்லவில்லை. இப்படி பார்த்தோமானால் சமீப காலத்து இலக்கியம் வரை நிச்சயமாக இலக்கியத்திற்கு என்றிருக்கிற வரலாறு கொண்டு கோயில் வரலாறை கொஞ்சமான அலசனம்னு ஒரு சின்ன கருத்து. அந்த அடிப்படையில் முதலே சொன்னது போலே தேவார முதலிகள் அவர்கள் பாடலே நிறைய பாடுறாங்க. அதற்கு முன்பாக ஐயடிகள் காடவர்கோன் ஒரே ஒரு பாட்டு திருவொற்றியூருக்கு பாடியிருக்கார். அதனாலே ஒரு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கோவில் இருந்ததும் இங்கே சிவாலயம் இருந்ததும் இந்த ஊர் இப்படி பெயர் பெற்று இருந்ததுங்கிறதுலாம் தெரியுது. தேவார முதலிகள் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. குறிப்பாக அப்பர் பெருமான் ஒரு 50-60 பாடல்கள் வரைக்கும் திருவொற்றியூருக்கு பாடியிருக்கார். அதில் அழகு என்னென்னா இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய நாயிக்காபாவம்னு எடுத்துக்கொண்டால் ஆழ்வார்களுடைய நாயிக்காபாவத்தை நிறைய பேசுவோம். ஏனோ நாயன்மார்களுடைய நாயிக்காபாவத்தை நாம் பேச தவறிவிட்டோம். குறிப்பாக இப்போ கண்ணன் பேரிலே காதல் வகை கொண்டு பாடுறதுங்கிறது ஒரு அளவில் நடந்துடலாம், ரொம்ப அழகானவன் ஒரு யவன பருவம் இதெல்லாம் இருக்கு. சிவபெருமான் மாதிரியை ஒரு சுடுகாட்டிலே வாசம் செய்ய ஒருத்தன் பேரிலே நாயிக்கா பாவம் தோடு காதல் வயப்பட்டு பாடணுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்பர் பெருமான் மாதிரி அவ்வளவு வயோதிகர் எல்லாவற்றையும் துறந்து இப்படி இருந்த நிலையிலேயும் ரசத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் நாயிக்கா பாவத்தோடு திருவொற்றியூர் திருத்தலத்து இறைவனை பிக்ஷாடனராக பார்த்து ஒரு பதிகம் எல்லாம் பாடுவார். அதிலும் குறிப்பாக இவன் பிச்சை எடுத்து வீதியில் ஒரு வரார். அப்போது பிச்சை போடுவதற்காக இவர் வெளியே போனாலாம் அப்போ அந்த அழகிலே பார்த்து மயங்கி நின்று விட்டாள் அப்படிங்கிற பாவத்திலே ஒரு பதிகம் எல்லாம் பாடுறார். இது போக தத்துவார்த்தமாக ரொம்ப பிரபலமான அந்த மனமெனும் தோணி பற்றிங்கிற ஒரு பாட்டு, அது அந்த பதிகத்தில் நம்ம துரதிருஷ்டவசமாக ரெண்டு பாடல்கள் தான் கிடச்சிருக்கு, அந்த பதிகத்தில் வேறு பாடல்கள் கிடைக்கல, அது ஒரு பக்கம் இருக்கு. இவர்கள் தேவாரத்திலே பாடியிருக்கக்கூடிய செய்திகள் சுந்தரமூர்த்தியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு இங்கே ரொம்ப தொடர்புபடுத்தப்பட்டது. ஏன்னா அவர் அப்படி பல தலங்களை பாடிக்கொண்டு இங்கே வரார். இங்கே வந்தபொழுது இந்த ஊரின் அழகிலே மயங்கி தங்கிடுறார். சுவாமி பேரிலும் ஊர் பேரிலும் கொண்ட அழகு அங்கே இருந்த ஒரு ருத்ரகணிகை பேரிலும் பாய்கிறது. சங்கிலியாருங்கிற பேரிலே இருந்தவள், அவள் கோவிலுக்கு பூ கட்டி கொடுக்கும் தொழில் செய்து வந்த ருத்ரகணிகை, அவள் பேரிலே காதல் கொண்டு அவளோடு சேர்ந்திருக்கிறாள். ஒரு காலத்தில் அவள் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளணும்னு கேட்கிறாள். இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி திருவாரூரிலே முதல் மனைவி இருக்கிறாள். இங்கே இப்போ திருமணம் செய்து கொண்டால் அது எவ்வளவு தூரம் சௌகரியமாக இருக்கும்னு தெரியல. அதனால் என்ன பண்ணுறார், சரி சுவாமி முன்னாடி நான் திருமணம் செய்து கொள்கிறேன்னு அவர் சொல்கிறார். நான் அவருடைய நினைப்பு என்னென்னா திருமணம் செய்து கொஞ்ச நாள் இருந்து விட்டு அவளை இங்கேயே விட்டுட்டு யாத்திரை போகிறேன்னு சொல்லி புறப்பட்டு போயிடலாம்னு நினைக்கிறான். இந்த செய்தியை சுவாமி அவளுக்கு தெரியப்படுத்தி விடுறான். அப்படி சுவாமி கனவுல அவளுக்கு சொல்ல அவள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு கல்யாணம் வேற எங்கேயும் நடக்க வேண்டாம், சுவாமி முன்னாடியே நடக்கணுங்கிறான். அவர் முன்னாடி நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். இவருக்கு வேறு வழி இல்லாமல் சிக்கிக்கொண்டவர் சுந்தருக்கு தான் சுவாமி என்ன வேணாலும் உதவி செய்வார், ரொம்ப நல்ல நண்பருங்கிறதுனாலே முன்னாடி நாள் சாயங்காலம் சுந்தரமூர்த்தியார் சுவாமி சன்னதிக்கு போய் நாளைக்கு எனக்கு இங்கே திருமணம் நடக்கும், அந்த ஒரு முகூர்த்த காலத்துக்கு மட்டும் நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டு போய் வெளியில் இருக்கிற அந்த மகிழ மரத்தடியில் உட்காந்துருங்க, அப்போ அவள்கிட்ட நான் ஒரு பொய் சத்தியம் சொல்லி திருமணம் செய்து கொள்கிறேன், உங்கள் முன்னாடி செய்யாத சத்தியமாக அது இருக்கும்னு. சுந்தரமூர்த்தியார் அளவுக்கும் இந்த கலக்கம்லாம் இருந்திருக்கு பாருங்க. எங்கும் நிறைந்தவன் அவன் பொழுது ஏதோ அந்த லிங்கத்தின் பேர் தானே ஆவாரம் பண்ணியிருந்தான். இது ஈசனுடைய விளையாட்டுங்கிற அளவிலே பக்திமான்கள் எடுத்துப்பாங்க, அப்படியே எடுத்துன்னு போயிடுவோம் நாமும். அப்படி ஒரு 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 அரேஞ்ச்மெண்ட்டை செஞ்சு வச்சுட்டுருக்கார். இந்த விஷயத்தையும் சுவாமி அவருக்கு சொல்லிடுறாரு. அவள் கனவில் போய் இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்கான், அவன் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவன், அதனால் நாளைக்கு உனக்கு திருமணம் நடக்கும்பொழுது நான் கர்ப்பகிரகத்தில் இருக்க மாட்டேன், நான் அந்த மகிழ மரத்தை அடியில் உட்காந்துருப்பேன், எப்படியான பண்ணி நீ அவன் அங்கே கூட்டின்னு வந்துடும், என் முன்னாடி கல்யாணம் நடக்கட்டும்னு விடுறாரு. மறுநாள் காலையில் சங்கிலியாரோடு புறப்பட்டு திருமண கோலத்திலே சுந்தரமூர்த்தியார் சன்னதிக்கு வந்து நிற்கிறார். திருமணம்லாம் நடக்கும்போது சங்கிலியார் இல்லை வேண்டாம், நாம் வெளியில் இருக்கிற மகிழ மரத்தை அடியில் அந்த கல்யாணத்தை வச்சுப்போங்கிறார். வேற வழி இல்லாமல் அந்த நெருக்கடியோடு அங்கே போய் மகிழ மரத்தடியிலே அரூபமாக இருந்த தியாகராஜ பெருமான் முன்னாடி இவர்களுக்கு திருமணம் நடைபெற்று வருகிறது. அப்படி நடந்த திருமணத்திற்கு தியாகேசனே சாட்சியாக இருந்திருக்கார். அப்படியும் மீறி சுந்தரர் இவளோடு சில நாட்கள் அங்கே தங்கிவிட்டு போரும் இனி யாத்திரை புறப்படணும், பறவையார் அங்கே காத்திருப்பாள்ங்கிற நினைப்போடு இரவோடு இரவாக திருவொற்றியூரை விட்டு பிரிகிறார். வெளியே வந்து ஊர் எல்லையை தாண்டிய பொழுதுதான் அவருக்கு இரண்டு கண்களும் இல்லாமல் போகிறது, பார்வை இழந்து போகிறது. ரெண்டு கண்களும் பார்வை இல்லாமல் குருடராகவே அங்கிருந்து புறப்பட்டு சில தலங்களை எல்லாம் பாடிக்கொண்டு போகிறார். திருவெண்பாக்கத்துக்கு போகிறார், அங்கே கண் வேணும்னு சொல்லி பாட சிவபெருமான் ஒரு சின்ன கம்பு தான் கொடுத்தார். கண்ணெல்லாம் இல்லை, கம்பு தான் கொடுப்பேன்னு அதை ஊன்றி நடக்கணும்னு சொல்கிறார். வந்த கோபத்துக்கு சிவபெருமான் பேரில் அந்த கம்பையே வீசி எறிகிறார். அங்கிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் போய் ஏகம்பர் சன்னதியிலே பாடி இடது கண் பெறுகிறார். அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கண்ணோடவே திருவாரூருக்கு போய் தியாகசிவபெருமானை வழிபட்டு எல்லையிலிருந்து உள்ளே நுழையும் பொழுது இன்னொரு கண்ணும் கிடைக்கப்பெற்றாருங்கிறது சரித்திரம். அதனமோ திருவாரூரோடு தொடர்புபடுத்தப்பட்டவர்கள், திருவாரூர் பேரிலே காதல் கொண்டவர்களுக்கு எல்லாம் திருவாரூர் சம்பந்தப்பட்ட இடங்களில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். இவருக்கும் இங்கேயும் தியாகராஜ பெருமான், திருவாரூர் மாதிரி இங்கேயும் மகிழமரம் தான் ஸ்தலவிருஷம், இங்கேயும் திரிபுரசுந்தரியினுடைய அம்சமாக கமலாம்பிகை போல இங்கேயும் வடிவுடைய அம்மன். இப்போ இந்த இந்த அமைப்பு தான் முத்துசுவாமி தீட்சிதருமே திருவாரூரிலே தியாகேச பெருமான் ரகசியம் அறிந்து தியாகராஜர் பேரிலே நிறைய காதலோடு வாழ்ந்து வந்தவர். ஏதோ ஒரு அவசரத்தினாலே அங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு எப்படி மாறி வரும்பொழுது அவருக்கு அமைந்த இடம் பாருங்கள், தியாகராஜனாக வன்னிகநாதனாக அங்கே என்ன அமைப்போ அதே அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே தான் அவருக்கு இடமும் கிடைத்தது. அப்படி அங்கேயே தங்கியிருந்து தான் அவர் அதற்கு பிறகு தான் புறப்பட்டு காசி யாத்திரையெல்லாம் செய்கிறார். இப்படி தியாகராஜருடைய விசேஷம், அவரோடு அவர் பேரிலே தனியான காதல்னு இருப்பவர்களுக்கு எந்த காலத்திலும் அவருடைய பிரிவை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாருங்கிறது பிரத்யட்சமாக பார்க்கக்கூடியது. இப்படி சுந்தரரோடு நடந்த திருவிளையாடல்கள் எல்லாம் இதை அவர் பாடலாக எல்லாம் பாடி வர வச்சிருக்கார். ஒரு கண் வேண்டி பாடின பதிகம் எல்லாம் அப்படிலாம் கொடுத்துருக்கார். அதனால இலக்கியங்கள் மூலமாக இந்த ஊர் இது எவ்வளவு செழுமைப்பட்டிருந்தது, எப்படி சிவனடியார்கள் இங்கே வந்து தங்கியிருந்தார்கள், யார் யாரெல்லாம் இருந்தார்கள், இந்த செய்திகள்லாம் கிடைக்குது. இவருக்கு பிறகு பட்டினத்தடிகளோடு அவர் வாழ்க்கையோடும் நிறைய தொடர்புபடுத்தப்பட்டது திருவொற்றியூர் திருத்தலம். அவர் கையிலே ஒரு பேய்க்கரும்பு கொண்டிருந்தாரனும் அடிக்கரும்பு எப்போது இனிக்கிறதோ அப்போது முக்தி, அந்த ஊரிலே முக்தின்னு சொல்லப்பட்டதெல்லாம் இருக்குது. அவருக்கும் திருவாரூரிலே சில அதிசயங்கள்லாம் நடந்து பல தலங்களுக்கும் சென்று கடைசியாக திருவொற்றியூருக்கு வருகிறார். இந்த இடத்தில் தான் அவருடைய அந்த அடிக்கரும்பு ருசித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது ஜீவசமாதியிலே அமர்ந்து அங்கே விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளை கொண்டு தன் மேலே ஒரு கூடையை வைத்து மூடும்படியாக சொல்லுகிறார். அவர்களும் விளையாட்டாக செய்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கூடையை விலக்கி பார்த்தால் அங்கே ஒரு சிவலிங்கம் காணப்பட்டு அதன் பேரிலே அதையே அவருடைய ஜீவசமாதியாக கருதி அங்கே ஒரு கோயில் தான் அமைத்திருக்கிறார்கள். இன்னி வரைக்கும் பட்டினத்தாருடைய சமாதி கோவில் அது இன்னைக்கும் கடற்கரை ஓரமாக திருவொற்றியூரிலே இருக்கிறது. பலரும் சென்று வழிபட்டு வரும் திருத்தலம். அவர் திருவொற்றியூர் பற்றி தனிப்பாடல்களாக நிறைய பாடியிருக்கார். தனித்தனி பாடல்களாக ரொம்ப சுவையான பாடல்கள்லாம் பாடி திருவொற்றியூரை சிவலோகத்தோடு ஒப்பிட்டெல்லாம் கொண்டாடியிருப்பார். அவர் காலத்திற்கு பிறகு வந்த அடியார்களில் அருணகிரியார், அவர் வந்து திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கொண்டாடி அலை வீசும் கடல் ஓரத்திலே இந்த ஊர் இருப்பதாகவும் கப்பல்கள்லாம் வந்து நாவாய்கள்லாம் வந்து தங்குவதாகவும் அங்கே நிறைய பண்டமாற்றம் எல்லாம் நடைபெறுவது இந்த செய்திகள் எல்லாம் அருணகிரி பெருமான் நிறைய பாடியிருக்கார். காலமேக புலவர் வந்து இரட்டை பொருள் பட பாடல்கள் திருவொற்றியூருக்கும் தனிப்பாடல்கள் சிலதை பாடியிருக்கார். கடைசியாக சென்ற நூற்றாண்டிலே வள்ளல் பெருமான், அவர் மருதூரிலே பிறந்த அப்படியெல்லாம் இருந்து வந்தவர். இங்கே கடைசியாக அவரும் சென்னையில் வந்து இனிய ஜார்ஜ் டவுன் பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் ஒரு காலத்திலே தினமும் புறப்பட்டு அவர் ஜார்ஜ் டவுன்லேருந்து நடந்து போய் திருவொற்றியூரிலே தியாகராஜ பெருமானையும் வடிவுடைய அம்மனையும் வழிபட்டு வரும் ஒரு மரபை வைத்து கொண்டிருந்தார். அவருடைய மனமாற்றம் ஓரளவுக்கு ஆரம்பித்து அவர் ஆன்மீகத்திலே தன்னை இழந்து யோகம் இதிலெல்லாம் அப்படியே அவர் ஒரு முதிர்ச்சி பெற்று வந்த காலத்தில் அவள் தினமும் சென்று வழிபட்டு வந்த திருக்கோயில் வடிவுடைய அம்மனுடைய திருக்கோவில். இந்த அம்பிகையோடு அவருக்கு இருக்கும் தொடர்பு ரொம்ப விசேஷமானது. இவருக்கு வேண்டாவிருப்பாக ஒரு திருமணமும் நடைபெற்று விடுகிறது. ஆனால் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட விருப்பம் இல்லாமல் தனித்தே இருக்கிறார். இவர் உபன்யாசம்லாம் செய்ய ஆரம்பித்தார்னா நேரம் போகிறது தெரியாமல் செய்து கொண்டிருப்பாராம். ஒரு நாள் இரவு இவர் திருவொற்றியூர் கோவிலுக்கு போயிருக்கார். அன்னைக்கு இவருடைய தமக்கையாரும் மனைவியாரும் வேற ஏதோ கூத்து பார்ப்பதற்காக சென்று விடுகிறார்கள். கோவிலுக்கு போய் இவர் காலம் தாண்டி இப்படி வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வீடு பூட்டி இருக்கு, வீட்டு வாசல்லையே தூங்கிடுறார். இரவு ரொம்பவும் பசித்து போக திடீர்னு முழித்து பார்த்து பசி தாங்காமல் அவர் அழுத நிலையிலே அவருடைய தமக்கையார் வந்து உணவு பரிமாறுகிறார். இலையிலே உணவு எல்லாம் கொடுத்துட்டு போகிறான். இவரும் சாப்பிட்டுட்டு திண்ணையிலேயே படுத்துடுறார். விடியும் நேரத்திலே அவருடைய தமக்கையாரும் மனைவியும் திரும்பியும் வருகிறார்கள். அப்போது வந்து பார்த்து இவருடைய அக்கா எப்போ நீ வந்த என்ன ஆச்சு எல்லாம் கேட்க இவர் எல்லாத்தையும் சொல்லி நீ தானே வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்த அப்படிங்கிறார். நான் கூத்து பார்க்க போய்விட்டு இப்போ தான் திரும்பி வரேன், நான் நீ வரதுக்கு முன்னாடி புறப்பட்டு போய் இப்போ தான் வரேன், நான் வரல தம்பின்னு சொல்ல அப்போ வந்தவள் யாருன்னு யோசித்த போது இவருக்கு சடக்கினது வந்தவள் வடிவுடைய அம்மனாகத்தான் இருக்கணும்னு சொல்லி முடிவு செய்து அவளுடைய பிரசாதம் அவள் கொண்டு வந்து எனக்காக ஊட்டி விட்டாளேன்னு சந்தோஷப்பட்டு வடிவுடை மாணிக்க மாலைன்னு சொல்லி அம்பிகையின் பேரிலே மாணிக்கங்களாக ஒரு 102 பாடல்களை தமிழ்ச்சுவை சொட்ட 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 பாடி ஒரு மாலை இலக்கியம் ஒன்று பாடுறார். இது போகும் நவமணி மாலை இப்படியெல்லாம் பாடியிருக்கிறார்கள். குமரகுருபரர் வந்திருக்கிறார், பாம்பன் சுவாமிகள் வழிபட்ட கோவில், அவரும் பாடியிருக்கிறார். இப்படி சென்ற ஒரு 100 சென்ற 200 அருளாளர்கள்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை சித்தர் மரபு இதெல்லாம் சேர்ந்தவர்கள் சென்னை பகுதிகளில் நிறைய வந்திருக்காங்க. அப்படி வந்தவர்கள் பலரும் சென்று வழிபட்டு வந்த பெருமை இந்த திருக்கோயிலுக்கு உண்டு. இவர்கள் பாடி இலக்கியங்களை கொண்டும் அதன் பிறகு ஒரு 17 பாடப்பட்ட திருவொற்றியூர் தல புராணம், அந்த புராணத்திலே இது சாதாரணமாக சில புராணங்கள் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஒரு பொருத்தம் தான். எல்லா யுகங்கள்லேயும் இந்த கோயில் இருந்ததுங்கிறத ஸ்தாபிப்பாங்க, ஒரு ஒரு யுகத்திலும் யார் யார் வழிபட்டதுன்னு ஸ்தாபிப்பாங்க. இன்வேரியபிளி எல்லா கோயிலுமே உலகத்தினுடைய படைப்பு காலத்திலிருந்து இருந்ததாகத்தான் இருக்கும். பெரும்பாலான அந்த சிவலிங்கங்கள் எல்லாம் அழிவே இல்லாமல் அந்த இடத்துலயே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கும் அந்த கோயிலினுடைய தொன்மையை நிலைநிறுத்துவதற்காகவும் மகத்துவம் பெரிதுன்னு சொல்வதற்காகவும். சிவன் கோயிலாக இருந்தால் இன்வேரியபிளி ராமராவது கிருஷ்ணராவது வழிபட்டிருப்பாங்க. இதெல்லாம் அந்த தலபுராணங்களுடைய காமன் டெம்ப்ளேட்டாக பார்க்கலாம். சமீபத்தில் தான் இந்த மாதிரி திருவான்மையூருடைய தலபுராணம் ஒன்று கிடச்சிது, ரொம்ப சுவையான செய்திகள்லாம் உண்டு. அதில் ரொம்ப சுவையான செய்திகள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, சிலதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். அது தலபுராணங்கிறதுக்குடைய வேலையே அதுதான், அந்த கோயிலினுடைய தொன்மையை முன்னிறுத்தி அந்த இறைவன் எல்லாம் வல்லவண்ணும் காலங்களை எல்லாம் கடந்து அந்த இறைவன் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறான்ங்கிறதெல்லாம் ஸ்தாபிக்கணும். அதை அஜெண்டாவாக வச்சுட்டு பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தலபுராணங்கள் இருக்கும். அந்த சுவையோடு அந்த அளவில் அதை அனுபவித்து போகலாம். ஆனால் அதனுடைய ஒரு பகுதி கோவிலினுடைய அமைப்பு, நகரத்தினுடைய அமைப்பு, என்னென்ன தீர்த்தங்கள் இருக்குங்கிறதெல்லாம் தெரிய வரும். இப்போ திருவண்ணூர் தலபுராணத்திலே மருந்தீஸ்வர சுவாமி கோவிலோடு சம்மந்தப்பட்டு 10 இருந்ததாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதில் 2 குளங்கள் சுருங்கி கிணறாக இருக்குது, அது மாதிரி எத்தனை எங்கே சுருங்கி நிலமாச்சுங்கிறதெல்லாம் தெரியல. இப்படியான சில செய்திகள்லாம் கிடைக்குது. இந்த இந்த தலபுராணமே ஒரு 200 முன்பாக எழுதப்பட்டது தான் திருவான்மையூர் தலத்திற்கு. அதில் 10 குளங்கள் இருந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு 150 ஆண்டுகளுக்குள்ளே அதில் நிறைய குளங்களை இழந்து விட்டோம்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது மாதிரியான ஃபேக்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். திருவிழாக்கள் எப்போது ஆரம்பித்தது, விழாக்கள் என்னென்ன கொண்டாடினாங்க, இந்த மாதிரியான செய்திகள்லாம் தலபுராணத்திலே கிடைக்கும். இந்த இது இந்த தலத்தை வழிபட்டால் இந்த புண்ணியம்ங்கிறதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக போகும். அதெல்லாம் நம்பிக்கைங்கள் அளவில் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லாக அந்த கோயிலுக்கு போனால் ஒரு ஒரு பலன் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதத்து பௌர்ணமிக்கு போனீங்கன்னா இந்த பலன், ஒரு ஒரு மாத பௌர்ணமியிலும் என்ன பலன், ஒரு ஒரு மாதம் அமாவாசையிலும் என்ன பலன், இப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் தலபுராணத்திலே கிடைக்கக்கூடிய செய்திகள். அது நிறைய திருவொற்றியூருக்கு இருக்குது. இப்படி சிற்றிலக்கியங்களாக வந்தவைகள் பிள்ளைத்தமிழ், வடிவுடையம்மன் பேரில் பிள்ளைத்தமிழ், இப்படியெல்லாம் நிறைய இலக்கியங்கள் பாடப்பட்டிருக்கு திருவொற்றியூர் கோவிலை பொறுத்தவரையில். அப்படி பாடி அருளாளர்களுக்குள்ளே ஒருவராகத்தான் தியாகபிரம்மமும் இங்கே வந்திருக்கிறார். அவர் அதை கொண்டாடும் விதம், முத்துசாமி தீட்சிதர் பாடியதாக 2 கீர்த்தனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஸ்பூரியஸ்னும் சிலர் சொல்லுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்க. தியாகபிரம்மன் நல்லவேளை அவர் பாடினதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் 5 இந்த அம்பிகை இதுன்னு வைத்து கொண்டிருக்கும் மரபு. அவ்வளவு பேரும் வடிவுடையம்மனுடைய அழகிலே ஈடுபட்டு கொண்டாடிய நிலையில் தியாகபிரம்மமும் உன்னுடைய வடிவழகை நானும் காண எனக்கு கிடைத்ததேன்னு கொண்டாடுறார். என்னுடைய யூகம், இவர் வந்த நேரம் வெள்ளிக்கிழமைன்னு தெரியுது, வெள்ளிக்கிழமை மாலை பொழுதுல வந்திருக்கார். இந்த கிருதியில கடைசியில சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஒரு தர்பார்லாம் பார்த்தேங்கிறார், ஒரு கொலுவு அப்படிங்கிறார். கொலுவுங்கிறது ஒரு தர்பார் மாதிரியான அமைப்பு. விசேஷ காலங்களிலே மண்டபத்திலே தெய்வீக அந்த உருவங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து பூஜைகள் எல்லாம் அங்கே நடத்துவார்கள், அதற்கு கொலுவுன்னு பேர். அந்த மாதிரியான ஒரு தர்பார் சேவையை பார்த்தேன்னும் தேவதைகள்லாம் வந்து உன்னை வழிபட்டார்கள்னு சொல்றார். அது போகும் இன்னொரு குறிப்பு, 2 இடங்கள்லே இவளுடைய நடை அழக சொல்றார். முதல்ல சொல்லும்பொழுது ஒரு யானை போன்று கம்பீரமாக நடப்பவள்னு சொன்னார். இந்த பாடலிலே மந்த கமன, ரொம்ப மெல்லிய அடிகளை எடுத்து வைத்து நீ நடப்பவள் அப்படின்னு, உன்னுடைய நீ எனக்கு இந்த கடாட்சத்தை கொடுத்தது எந்த ஜென்மத்து பலமோ, எந்த ஜென்மத்தில் நான் செய்த பூஜா பலமோ, முந்தடி பூஜா பலமோ, முன்னொரு காலத்தில் எப்பயோ செய்த பூஜையினுடைய பலமோ, ஹே தேவி இன்னைக்கு உன்னுடைய இந்த நடையழகை மெல்லி அந்த இவ்வளவு மெதுவான அந்த நடையழகை நான் காணப்பெற்றேனேங்கிறார். ஒருவேளை அம்பிகையினுடைய புறப்பாட்டிலே இவர் மாலை வேளையிலே பங்கு கொண்டிருக்கலாம், அப்போது நடைபெற்ற அந்த புறப்பாட்டினுடைய அழகை வர்ணிப்பதாக இருக்கலாம்னு சொல்லி இந்த பாட்டை நாம் பார்க்கலாம். இவள் கருணாசாகரி என்னும் எல்லா விதத்திலும் அருளுபவள் இதெல்லாம் சொல்லிட்டு வரார். இந்த கிருத்தியிலும் சரணத்திலே கடைசி வரியிலே சுக்கரவாரபு முத்து திரிபுர சுந்தரி அப்படிங்கிறார். வெள்ளிக்கிழமை வேளையிலே உன்னை வந்து வழிபட்டேன் அம்பிகையே அப்படிங்கிறார். அதோடு சேர்த்து அலசி வச்சு நந்துக்கு, ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கேங்கிறார். அது என்னமோ தியாகையர் காலம் தொடங்கி இனி வரைக்கும் திருவொற்றியூருக்கு போகிறதுனா அலைஞ்சு தெரிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. ஏதானா ஒரு காரணம் வந்துடும், எப்படியும் ஏதாவது மினிமம் ஒரு டிராஃபிக் ஜாமானா இருக்கும், எல்லாம் தாண்டி களைச்சி தான் போய் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அவரும் அலைஞ்சு தெரிஞ்சு தான் வந்தேங்கிறார். அவர் பிரயாணத்தையே சொல்கிறாரா இல்லை வாழ்க்கைங்கிற அந்த பிரயாணத்தில் ரொம்ப அலைஞ்சு களப்பாகி வந்தேன்னு சொல்கிறாரோ தெரியல, வந்து சேர்ந்திருக்கிறேன். என்னுடைய மனசிற்கு சந்தோஷத்தை கொடுத்தாய், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை நீ கொடுத்தாயினும் இங்கே நல்ல கலகலப்போடு சிரித்து கொண்டு தேவலோகத்து கன்னிகைகள்லாம் இறங்கி வந்து உன்னை வழிபடுகிறார்கள், இந்த அழகோடு உன்னை வழிபட்டு நிற்கிறேன்கிறார். ஒருவேளை அவர் காலத்திலே பிரபலமாக இருந்த அந்த தேவதாசிகள்லாம் அம்பிகையை கொண்டாடி அவளை சுற்றி வழிபட்டு அந்த விழாவோடு பங்கு கொண்டு வந்திருக்கலாம். அந்த அழகை வர்ணித்தாரனும் எடுத்துக்கொள்ள தட்டில்லை. இப்படியான அம்பிகையினுடைய அழகையும், அவள் நடந்து வரும் அழகு, அவள் ஆபரணங்கள் சூட்டி கொண்டு வந்த அழகையும், எந்த ஜென்மத்து பூஜா பலமோ இன்று நான் அனுபவித்தேன்னு சொல்லி அவர் கொண்டாடும் அந்த கீர்த்தனையை கல்யாணி ராகத்தில் கேட்போம்.
சுந்தரி நிதிவ்ய ரூபமுனு சுந்தரி நிதிவ்ய ரூபமுனு ஜூடதனகு தோரிகேனம் சுந்தரி நிதிவ்ய ரூபமுன் ஜூடதனகு தோரிகேனம் அம்மா திரிபுர சுந்தரி நிதிவ்ய ரூபமுன் ஜூடதனகு தோரிகேனம் திரிபுர சுந்தரி நிதிவ்ய ரூபமுன் ஜூடதனகு தோரிகேனம் மந்தகமன நீது கட்டாக்ஷபல சுந்தரி நிதிவ்ய ரூபமுல ஜூடதனகு தோரிகேனம் அம்மா அலிலோ தீனரக்ஷகியனி சப கலிகின தாருண பொகடுச்சுனம்மா கலிலோ தீனரக்ஷகியனி சப கலிகினதாவுன பொகடுச்சுனம்மா சலலித குண கருணா சாகரினி சாட்டி யவரம் சலலித குண கருணா சாகரினி சாட்டி யவரம் கல சிவ சின்னல் மனசுன ஆயிச்சுனியுண்டக மரியல சிவ சின்னல் மனசுன ஆயிச்சுனியுண்டக மரி கல கல மனுசுர கோலு சுக்கிர வாரமுது திரிபுர கல கல மணி சுரசத்துலு துரு சுக கோலு சுக்கிர வாரமுத்ரு திரிபுர சுந்தரி நிதியூயரூபமுலஜூடத்தனகு தோரிக்கேனம் திரிபுர சுந்தரினி திவ்ய ரூபமுலு ஜூடதனகு தோரி
ஐந்து ரத்னங்கள் சாவேரி சுத்த சாவேரி ஆரபி வேகடா கல்யாணி ஐந்து ரத்னங்களான ராகங்களிலே தியாகபிரம்மம் ஐந்து கீர்த்தனைகளாலே வடிவுடைய அம்மனை கொண்டாடி இருக்கிறாள். இது திருவற்றியூருடைய அளவில். அதே திருவற்றியூரினுடைய விசேஷங்களாக கோயில் சார்ந்த புராணம், அது சார்ந்த ஒரு வரலாற்று செய்திகள் சிலது, வரலாறு கல்வெட்டுகள் மூலமாகவும் செப்பேடுகள் மூலமாகவும் பார்க்கக்கூடிய அந்த வரலாறு, அதனுடைய தொகுப்பு, கட்டிடக்கலை அது எப்படி வளர்ந்தது அப்படின்னு ஒரு பகுதியும், கோவில் அந்த சமூகத்து மேலே ஏற்பட்டிருக்கும் தாக்கம், கோயிலினுடைய பழக்க வழக்கங்கள், விசேஷமான பூஜை முறைகள், விழாக்கள், இவை இலக்கியங்கள்னு கடைசியாக ஐந்து. இப்படி எந்த கோவிலை எடுத்துக்கொண்டாலும் குறைஞ்சபட்சம் இந்த ஐந்து ரத்னங்களையும் ஒரு அளவிலானால் புரிந்து கொண்டு போய் அனுபவித்தாலே ஒழிய ஒரு ஒரு கோவிலினுடைய அழகுங்கிறதோ இந்த கோவிலினுடைய தனித்துவங்கிறதையோ முழுவதுமாக புரிந்து கொண்டதாக ஆகாதுங்கிறது தாழ்மையான கருத்து. முடிந்த அளவில் ஒரு ஒரு கோவிலை பக்தியோடு தான் நிச்சயமாக போகிறோம், அது இல்லாமல் போகலை. இருந்தாலும் கோவில்களில் பக்தி வழிபாடுங்கிறத தாண்டி தெர் ஆர் அதர் திங்ஸ் தட் அ டெம்பிள் கேன் ஆஃபர். அண்ட் அதை இன்னும் ஒரு ஒரு ஜென்மத்தில் நமக்கு இருக்கிற காலம் பத்தாது, அவ்வளவு கோயில்களே நமக்காக கொடுத்து போயிருக்காங்க. குறைஞ்சபட்சம் கொஞ்சம் எனக்கெட்டு, அதுவும் இன்றைக்கி எல்லாமே எவ்ரி திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், ஒரு 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 மொபைலில் இல்லாத விஷயங்கள் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஆத்தென்டிக்கான பிளாக்ஸ் அதெல்லாம் நிறைய வேறு இருக்குது. அதை ஒரு ஒரு திட்டத்தை பிரயாண திட்டத்தை எப்படி போடும் பொழுதே இந்த இடத்துக்கெல்லாம் போகிறோம் பொழுது அந்த இடத்தை பற்றி சில விஷயங்களை யாரும் தெரிந்து கொண்டு ஒரு நாலு கோவிலுக்கு போகிறோன்னா அதை பற்றின ஒரு அடிப்படை அறிவையும் எடுத்துக்கொண்டு அங்கே போகும்பொழுது சில விஷயங்களை ஒரு பிரிண்ட் அவுட் ஆகோ இல்லை எதனா ஃபோன்லேயே வேணால் எடுத்துகிட்டு போய் இது இங்கே இது சொல்லியிருக்கலையா, அது இங்கே தான் இருக்குது, இப்படி தான் ஏற்படுத்தியிருக்குங்கிறது, அதற்காக கொஞ்சம் நேரம் செலவு செய்வது, யார் வந்து இதை அனுபவிக்கப் போகிறாருங்கிறத பற்றி கவலையே இல்லாமல் ஒரு 1000-1200 வருடத்திற்கு முன்பாக தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொட்டி செய்த அந்த ஒரு கலைஞனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய அளவிலான மரியாதையாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஏன்னா அவர்களுக்கு இதில் இன்னும் அழகு, இந்த கலைஞர்கள்லாம் ஒரு இடத்துலையும் அவர்கள் பேரை கூட விட்டுட்டு போகல. ஒரு ரொம்ப சுமாரான கேமராவில் படுமோசமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா அதில் ஒரு வாட்டர் மார்க் இல்லாமல் அதை வெளியில் விடுறதில்லை நாம். இவங்க அப்படியெல்லாம் கவலையே பட்டது கிடையாது. அவர்கள் பேரை 100 சிற்பங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் 99.90% சிற்பங்கள்லே பெயர்கள் இருப்பதை பார்க்க முடியாது, இல்லை யார் வெடித்தார்கள்ங்கிற செய்தி கூட இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் தெய்வம் அழகானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா இந்த சிற்பங்களை விட்டு நோக்கினால் போகுங்கிற அளவிலே இருக்கக்கூடியது, அவ்வளோ உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவர்கள் எந்த பலனும் எதிர்பாராமல் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். கோவில்கள் நிச்சயமாக கலைப்பொக்கிஷங்கள் தான், அவர் அது அந்த கண்ணோட்டத்தோடும் அவைகள் பார்க்கப்படணும். போகும்பொழுது அதை பற்றி தெரிந்து கொண்டு போய் அதை அனுபவிப்பதும், அங்கே இருக்கும் காலத்தில் முடிந்தவரை நம்முடைய பக்தியை அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களிலும் செவற்றிலும் காட்டாமல் கொடுக்கப்படும் பிரசாதத்தை நெற்றியில் இட்டுக் கொள்வதோடு நிப்பாட்டி கொண்டு முடிந்தால் அதை வீட்டுக்கு பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு வரதோடையும் செய்து கொள்வது, அந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்களை முடிந்த அளவில் கை கொள்வோங்கிற வேண்டுதலோடு, வள்ளல் பெருமான் கொண்டாடிய வடிவுடை அம்மன் பற்றியும் பட்டினத்தாருடைய ஒரு பாடலையும் சொல்லி நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன். பொன்னுடையார் அன்றி போற்றுனர் கல்வி பொருளுடையார் என்னுடையார் என ஏசுகின்றார். பொன் நிறைய சம்பாதித்தவர்களும் அறிவு நிறைய பெற்றுவிட்டவர்களும் இதெல்லாம் என்னுடையது, இந்த பொருள் எல்லாம் என்னுடையது, இந்த அறிவு என்னுடையது, நான் சேர்த்து வைத்திருக்கும் இந்த பொருள் என்னுடையது அப்படிங்கிற நினப்போடு இருக்கிறார்கள். இக்தென்னை அன்னே மின்னுடையாய் மின்னில் துன்னுடையாய் ஒற்றிமேவும் முக்கண் மண்ணுடையாய் என்னுடையாய் வடிவுடை மாணிக்கமே எனக்கு இப்படி ஒரு ஒரு சிந்தனையே இல்லாமல் செய்து விட்டாயே. என்னுடைய ஞானம் என்றும் நான் சம்பாதித்த பொருள் என்றும் சொல்லக்கூடிய நான் எனதுங்கிற அந்த மாயை இல்லாமல் என்னை செய்து விட்டாயே அப்படின்னு சொல்லி அம்பிகைக்கு அந்த நிலையிலே தன்னை நிறுத்தியதற்காக ஒரு வணக்கத்தை தெரிவித்திருக்கிறார். இது வடிவுடைமன் பற்றி பட்டினத்து வள்ளல் பெருமானுடைய வார்த்தை. இவ்வளவு பெருமைகள் வரலாற்றிலும் கட்டிடக்கலை அமைப்பிலும் சொல்லும் கோயில் பழக்க வழக்கங்களிலும் விழாக்களிலும் இலக்கியங்கள் மூலமாகவும் இசையிலும் நாட்டியத்திலும் நாடகத்திலும்னு ஒரு ஒரு கலை என்னெல்லாம் பரிமாணங்களாக பிரிய முடியுமோ அது எல்லாம் தன்னகத்தை கொண்டு இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை பட்டினத்தடிகள் தன்னுடைய இறுதி காலத்திற்கான கோயிலாக தேர்ந்தெடுத்து கொண்டாடி இந்த ஊரில் இருப்பவை எல்லாம் சிவலோகத்தினுடைய கூறுகள்ங்கிற அளவிலே அதை கொண்டாடி இருக்கிறார். வாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெண்ணீர், காவனங்கள் எல்லாம் கணநாதர், பூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்று மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய வாவி எல்லாம், குளம் குட்டை எல்லாம், எங்கெல்லாம் நீர் தேங்கி இருக்கோ அதெல்லாம் தீர்த்தம், புண்ணியமான தீர்த்தம். மணலெல்லாம் திருநீர், இந்த ஊரிலே கண்பட்ட இடம்லாம் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தலம், பார்த்த இடத்திலே நிரம்பி இருக்கும் மணல் எல்லாம் திருநீராக கொண்டாடி இருக்கிறார். காவனங்கள் எல்லாம் கணநாதர், காவனம்னா கூட்டங்கள், அடியார் கூட்டங்கள், அங்கங்கே யாரானா உட்காந்து பேசிட்டு இருந்தா அவர்கள் நிச்சயமாக சிவகதை தான் பேசணும்னு இல்லை, வெட்டியா பேசிட்டு இருந்தால் அவர்கள்லாம் கணங்கள், சிவகணங்களாக கொண்டாடப்பட வேண்டியவர்கள் கணநாதர்கள். பூவுலகில் ஈது சிவலோகம், இதுவே பூவுலகத்தினுடைய சிவலோகம் என்றென்று யார் கொண்டாடுவாங்கன்னா, நான் ஏதோ ஒரு இலக்கிய சுவைக்காக பாடலை, மெய்த்தவத்தோர் ஓதுவார்கள் திருவொற்றியூரைன்னு சொல்லியிருக்கார். பட்டினத்தடிகளுக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது திருவொற்றியூரிலே. நமக்கு ரொம்ப அருகிலே இருக்கக்கூடிய திருத்தலம், காலையில் புறப்பட்டு போனால் மத்தியானம் வந்துடலாம், அவ்வளவு அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலம். அறிந்து கொண்ட செய்திகளோடு ஒரு முறை வீட்டில் இருக்கும் குழந்தைகளை குறிப்பாக எடுத்துக்கொண்டு போய் சுற்றிக்காட்டி வந்து சேர்ந்தால் அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய 2.5 மணி நேர பலனாக கருத்தில் கொள்வேன் என்பதை கூறிக்கொண்டு அஜபாரநாதன் தியாகராஜ பெருமானுடைய திருவடிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹா.